என்னிடம் ஒரு அழகான ஓவியம் இருந்தது. தெளிந்த சிந்தனைக்கு நுழைவு வாசல் என்பது அதன் தலைப்பு. என்னுடைய நண்பர்களில் ஒருவரால் அது வரையப்பட்டிருந்தது. டென்மார்க்கின் கோபன்ஹேகனில் முதல் பிணைய தலைவராயிருந்த டானிஷ் ஓவியரான அவர் பெயர் ஹோகான் பெந்தின். ஒரு இருட்டான அறையின் ஒரு திறந்த கதவின் வழியாக ஒளி பிரகாசிக்கிறதை அந்த ஓவியம் காட்டுகிறது. கதவின் வழியாக வருகிற ஒளி அறை முழுவதையும் ஒளியேற்றவில்லை, கதவுக்கு முன்னால் உள்ள பகுதியை மட்டுமே என்பதை காண வியப்பாய் இருக்கிறது. இந்த ஓவியத்தில் உள்ள இருளும் ஒளியும் வாழ்க்கைக்கு ஒரு ஊமையாயிருக்கிறது. சில சமயங்களில் இருளால் சூழப்பட்ட பொருளாக உணர்கிற நமக்கு மாம்ச நிலையில் இது ஒரு பாகம். நமக்கு அன்பான ஒருவரை நாம் இழந்திருக்கலாம், ஒரு குழந்தை வழி தவறியிருக்கலாம், ஒரு கொடுமையான வியாதி நமக்கு இருப்பது நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கலாம், வேலையில்லா பிரச்சனையில் நாம் சிக்கியிருக்கலாம், சந்தேகங்களாலும் பயங்களாலும் நாம் பாராட்டப்பட்டிருக்கலாம், அல்லது தனிமையில் அல்லது அன்பு செலுத்தப்படாதவர்களாக நாம் உணரலாம். ஆனால் நமது தற்போதைய சூழ்நிலைகளுக்கு மத்தியில் நாம் தொலைந்து போனவர்களாக உணர்ந்தாலும் அவரது ஒளியை தேவன் நமக்கு வாக்களிக்கிறார். நமக்கு முன்னால் உள்ள வழியை பிரகாசிக்க செய்து இருட்டில் நமக்கு வழியை காட்ட அவர் வாக்களிக்கிறார். இருள் நிறைந்த ஒரு அறையில் வளர்ந்து வந்த ஒரு பெண்ணை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஜேன் என நான் அவளை அழைப்பேன். ஜேனுக்கு 3 வயது போதிலிருந்து அவள் மீண்டும் மீண்டும் அடிக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டு நிந்திக்கப்பட்டாள். அவள் பயமுறுத்தப்பட்டு கேலி செய்யப்பட்டாள். அடுத்த நாள் வரை பிழைத்திருப்போமா என தெரியாதவளாக ஒவ்வொரு நாள் காலையிலும் அவள் எழுந்தாள். அவளை பாதுகாக்க வேண்டியவர்களே அவளை சித்திரவதை செய்து நிந்தனையை தொடர விட்டார்கள். அவளையே பாதுகாத்து பொருட்டு கவலைப்படுவதை நிறுத்த ஜேன் கற்றுக்கொண்டாள். காப்பாற்றப்படும் நம்பிக்கையை அவள் இழந்து அவளின் கொடூரமான நிலைமைக்கு அவள் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டாள். அவளுடைய உலகத்தின் ஒளி இல்லாததால் இருளுக்கு அவள் பணிந்து கொண்டாள். தீமையோடு தொடர்ந்த மற்றும் மன இறக்கமில்லாத தொடர்புடனே மற்றும் வருகிற ஒரு மரத்து போன உணர்வுடன் எந்த நேரத்திலும் அவளது முடிவு வரலாம் என்ற உண்மையை அவள் ஏற்றுக்கொண்டாள். பின்னர் அவளுடைய 18வது வயதில் பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்துவின் சபையை ஜேன் கண்டுபிடித்தாள். மறுஸ்தாபிக்கப்பட்ட சுவிசேஷத்தின் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் அவளது இருதயத்தை ஊடுருவி சென்று நான் ஞானஸ்தானம் பெற கொடுக்கப்பட்ட அழைப்பை அவள் ஏற்றுக்கொண்டாள். முதன்முறையாக ஒளி அவளுடைய வாழ்க்கையில் பிரவேசித்து அவளுக்கு முன்பாக ஒரு பிரகாசமான பாதையை அவள் கண்டாள். அவளுடைய உலகத்தின் இருளை அவள் விட்டுவிட்டு அவளது நிந்தனையிலிருந்து தொலைதூரத்தில் இருக்க ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர அவள் தீர்மானித்தாள். கடைசியாக இருள் மற்றும் கொடுமையின் ஒரு சூழலிலிருந்து விடுதலை பெற்றதாக அவள் உணர்ந்து இரட்சகரின் இனிமையான சமாதானத்தையும் அற்புதமான குணப்படுத்துதலையும் அனுபவிக்க சுதந்திரத்தை உணர்ந்தாள். ஆயினும் சில ஆண்டுகளுக்கு பின்னர் அவளது நிந்தனை முடிந்த பின்பு அவளுடைய இளமையின் பயங்கரமான நிகழ்ச்சிகளால் ஜேன் மிகவும் துன்பப்பட்டாள். சுவிசேஷத்தில் அவள் கண்டுபிடித்த அற்புதமான ஒளியை அளிக்க பெருந்துயரமும் கோபமும் பயமுறுத்தியது. அவளை ஆக்கிரமிக்க இந்த இருளை அவள் அனுமதித்தால் அவளை அழிப்பவன் இறுதியாக வெற்றியை அடைவான் என அவள் கண்டுபிடித்தாள். ஆலோசனையும் உதவியும் அவள் நாடி இருள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதும் ஏற்றுக்கொள்வதுமே குணப்படுத்துதலுக்கு அவளுக்கு சிறந்த பாதை என்பதை அறிந்து கொள்ள ஆரம்பித்தாள். ஆனால் அங்கேயே தங்கியிருக்கவில்லை, ஏனெனில் ஒளியும் இருக்கிறது என்பது இப்பொழுது அவளுக்கு தெரிந்து அதில் தங்கியிருக்க அவள் தீர்மானித்தாள். அவளுடைய கடந்த இருளுக்கு ஒப்பு கொடுத்து பழி வாங்குகிறாளாகவும் வெறுப்பு நிறைந்தவளாகவும் வன்முறையானவளாகவும் ஜேன் எளிதாக மாறியிருக்கலாம். ஆனால் அவள் அப்படி செய்யவில்லை. கோபத்தில், காயத்தில் அல்லது ஏற்றுக்கொள்ளாமையில் சவுக்கால் அடிப்பதால் இருள் பரவ வரும் சோதனையை அவள் தடுத்தாள். பதிலாக தேவனின் உதவியுடன் அவள் குணமாக்கப்படலாம் என்ற நம்பிக்கையை அவள் உறுதியோடு பிடித்து கொண்டாள். ஒளியை பிரகாசிக்க செய்யவும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய அவளது வாழ்க்கையை அர்ப்பணிக்கவும் அவள் தேர்ந்தெடுத்தாள். கடந்ததை பின்னுக்கு விட்டுவிட்டு ஒரு மகிமையான வருங்காலத்திற்குள் காலடி எடுத்து வைக்க இந்த தீர்மானம் அவளுக்கு இயலும்படி செய்தது. அவள் ஒரு பள்ளிக்கூட ஆசிரியையாகி 10 ஆண்டுகளுக்கு பின் இன்று அவள் தகுதியானவள் என்றும் அவர்கள் முக்கியமானவர்கள் என்றும் அறிந்து கொள்ள அவர்களுக்கு உதவி செய்து அவளது அன்பு ஆயிரக்கணக்கான பிள்ளைகளின் வாழ்க்கையில் செல்வாக்கடைந்தது. பலவீனமான பாதிக்கப்பட்ட ஊக்கமிழந்தவர்களுக்கு களைப்படையாத பாதுகாவலாளியாக அவள் மாறினாள். அவளை சுற்றி இருக்க ஒவ்வொருவரையும் அவள் வளர்க்கிறாள், பலப்படுத்துகிறாள், உற்சாகம் ஓட்டுகிறாள். இருளிலிருந்து நாம் வெளியேறி ஒரு பிரகாசமான ஒளியை நோக்கி நடக்கும்போது குணப்படுத்துதல் வருகிறது என்பதை ஜேன் அறிந்து கொண்டாள். இது விசுவாசம், நம்பிக்கை மற்றும் தயாளத்தை நடைமுறையில் பிரயோகப்படுத்துவதில் இருக்கிறது. அவள் தன்னுடைய வாழ்க்கையை மட்டும் மாற்றவில்லை, ஆனால் மற்றவர்களின் வாழ்க்கையும் என்றென்றைக்கும் ஆசீர்வதித்தாள். இருள் உங்கள் உள் சூழ்ந்து கொண்டிருப்பது என உணர்கிற சிலர் உங்களுக்கு மத்தியில் இருக்கலாம். கவலையால், பயத்தால் அல்லது சந்தேகத்தால் நீங்கள் பாரப்பட்டிருப்பதாக நீங்கள் உணரலாம். உங்களுக்கும் நம் அனைவருக்கும் ஒரு அற்புதமான குறிப்பிட்ட சத்தியத்தை மீண்டும் கூறுகிறேன். தேவனின் ஒளி மெய்யானது, அது எல்லாருக்கும் கிடைக்கிறது. சகல காரியங்களிலும் அது ஒளி கொடுக்கிறது. தாங்க முடியாத வலியையும் ஆழமான காயத்தையும் மாற்ற அதற்கு சக்தி இருக்கிறது. நமது ஆத்மாக்களின் தனிமைக்கும் வியாதிக்கும் அது குணப்படுத்தும் மருந்தாயிருக்கிறது. நம்பிக்கையின்மையின் குழிக்குள் நம்பிக்கையின் பிரகாசமான விதைகளை அது நடுகிறது. துக்கத்தின் மிக ஆழமான பள்ளத்தாக்குகளை அது தெளிவுபடுத்துகிறது. நமக்கு முன்னால் உள்ள பாதையை அது பிரகாசிக்க செய்து ஒரு புதிய உதயத்தின் வாக்களிப்பிற்குள் இருள் நிறைந்த இறைவனுடனே நம்மை நடத்துகிறது. உலகத்தில் வருகிற ஒவ்வொருவருக்கும் ஒளியை கொடுக்கிற இது இயேசு கிறிஸ்துவின் ஒளி. ஆயினும் யாராவது ஒளியேற்றுவார்கள் என இருளில் காத்திருக்கிறவர்களுக்கு ஆவிக்குரிய ஒளி அரிதாக வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் ஒளி நமது கண்களை திறக்க விசுவாசத்தின் ஒரு செயல் நடைபெற வேண்டும். ஆவிக்குரிய ஒளியை மாம்ச கண்களால் பகுத்தறிய முடியாது. இயேசு கிறிஸ்துவே போதித்தார், நானே இருளில் பிரகாசிக்கிற ஒளி. இருளானது அதை விளங்கிக் கொள்ளவில்லை. ஏனெனில் ஜென்மஸ்வமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்வான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிற உவகை ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆகவே தேவனின் நம்பிக்கை ஒளிக்கு நாம் எவ்வாறு நமது கண்களை திறப்போம்? முதலாவதாக நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து ஆரம்பியுங்கள். நமது பரலோக பிதாவின் ஆசீர்வாதங்களையும் வரங்களையும் அனுபவிக்க நாம் பரிபூர்ணராய் இருக்க வேண்டியதில்லை என்பதை அறிந்து கொள்வது அற்புதம் இல்லையா? தேவனின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடிவு வரையே நாம் கடக்க காத்திருக்க வேண்டியதில்லை. உண்மையில் ஒளியை நோக்கி நமது முதல் படிகளிலே வானங்கள் திறக்க ஆரம்பித்து பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் நம் மீது வழிய ஆடி ஆரம்பிக்கிறது. இப்பொழுதும் நீங்கள் இருக்கும் இடமே ஆரம்பிக்க சரியான இடம். நீங்கள் எவ்வளவு தகுதியற்றவர்களாக நினைக்கிறீர்கள் என்பதோ, நீங்கள் எவ்வளவு தூரம் பின்னால் இருக்கிறீர்கள் என மற்றவர்கள் நினைக்கிறார்கள் என்பதோ பெரிய காரியமல்ல. உங்கள் பரலோக பிதாவை நீங்கள் தேட ஆரம்பிக்கிற அந்த கன நேரத்திலேயே அவருடைய நம்பிக்கையின் ஒளி உங்களை எழுப்ப, உயிரூட்ட, உங்கள் ஆத்மாக்களை உயர்த்த ஆரம்பிக்கிறது. உடனேயே இருள் மறைவதில்லை, ஆனால் நிச்சயமாக உதயத்திற்கு இரவு இடம் கொடுத்து ஒளி வரும். இரண்டாவதாக, கர்த்தரிடத்தில் உங்கள் இருதயத்தை திருப்புங்கள். உங்கள் ஆத்மாவை ஜெபத்தில் உயர்த்தி நீங்கள் உணருவதை உங்கள் பரலோக பிதாவிடம் விவரியுங்கள். உங்கள் குறைகளை ஒப்புக்கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். உங்கள் நன்றியை தெரிவியுங்கள். நீங்கள் சந்திக்கிற சோதனைகள் அவருக்கு தெரியட்டும். பலத்திற்கும் ஆதரவிற்கும் கிறிஸ்துவின் நாமத்தில் அவரிடத்தில் முறையிடுங்கள். அவருடைய குரலை நீங்கள் கேட்க உங்கள் காதுகள் திறக்கும்படியாக அவரிடம் கேளுங்கள். அவருடைய ஒளியை காணும்படி உங்கள் கண்கள் திறக்கும்படியாக கேளுங்கள். மூன்றாவதாக, ஒளியில் நடங்கள். நீங்கள் தவறு செய்வீர்கள் என உங்கள் பரலோக பிதா அறிகிறார். நீங்கள் ஒருவேளை அநேக முறைகள் தடுமாறுவீர்கள் என அவர் அறிகிறார். இது அவரை துக்கப்படுத்துகிறது, ஆனால் அவர் உங்களை நேசிக்கிறார். உங்கள் ஆவியை உடைக்க அவர் விரும்புவதில்லை. மாறாக நீங்கள் எழுந்து நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமென வடிவமைக்கப்பட்டவராக மாற வேண்டுகிற அவர் விரும்புகிறார். அந்த முடிவிற்காகவே பாதையை பிரகாசிக்க பண்ணவும் நமது பாதையில் வைக்கப்பட்டிருக்கும் தடைகளை எவ்வாறு பாதுகாப்பாக தாண்ட வேண்டும் என நமக்கு காட்டவும் அவருடைய குமாரனை அவர் அனுப்பினார். சீஷன் வழியை போதிக்கிற சுவிசேஷத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்ய வேண்டிய காரியங்களையும் அவரது நேசகுமாரனின் பாதச்சுவடுகளை பின்பற்றி அவரது ஒளியில் நடக்கவும் அது நமக்கு போதிக்கிறது. ஆம், நாம் தவறுகளை செய்வோம். ஆம், நீங்கள் தடுமாறுவீர்கள். ஆனால் தேவனிடமுள்ள நமது அன்பை அதிகரிக்க நாம் நாடும் போது, நமது அண்டை வீட்டாரை நேசிக்கும் முயற்சிக்கும் போது, சுவிசேஷத்தின் ஒளி நம்மை சுற்றி நம்மை தூக்கிவிடும். ஒளி இருக்கும் இடத்தில் அது இருக்க முடியாததால் நிச்சயமாக இருள் மறையும். தேவனுக்கு அருகில் நாம் நெருங்கி வரும்போது அவர் நமக்கு அருகில் வருவார். நாளாக நாளாக தேவனின் ஒளி நமக்குள் வளர்ந்து சரியான நாள் வரைக்கும் அதிக அதிகமாய் பிரகாசிக்கும். மனுக்குளத்தின் இரட்சகரால் பேசப்பட்ட இந்த குறிப்பிட்ட வாக்கு தத்துவத்தில் சார்ந்திருக்க இருளில் நடக்கிறோமோ என உணர்கிற உங்கள் யாவரையும் நான் அழைக்கிறேன். நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை நடந்திருப்பான். சில ஆண்டுகளுக்கு முன் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறப்பட்டதில் என்னுடைய மனைவி ஹாரியற்றுக்கும் எனக்கும் மறக்க முடியாத அனுபவம் ஒன்றிருக்கிறது. சபை வளர்ந்து கொண்டிருந்த பிற்கால பரிசுத்தவான்கள் ஆனந்தம் அடைத்திருக்கிற உலகத்தின் ஒரு அழகியான பகுதியில் மேற்கு ஆப்பிரிக்காவில் நாங்கள் இருந்தோம். ஆயினும் மேற்கு ஆப்பிரிக்காவிலும் அநேக சவால்கள் இருந்தன. குறிப்பாக நான் பார்த்த ஏழ்மையில் நான் துக்கமடைந்தேன். நகரங்களில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாயிருந்து அன்றாட தேவைகளுக்கும் அவர்களுடைய பாதுகாப்பிற்கும் குடும்பங்கள் போராடி கொண்டிருந்தன. சபையின் நமது வெளியேறப்பெற்ற அங்கத்தினர்கள் இத்தகைய இடர்பாட்டில் வாழ்கிறார்கள் என்பதை அறிந்த என் உள்ளம் உடைந்தது. ஆனால் ஒருவரும் பசியாமல் இருக்க இந்த நேர்த்தியான அங்கத்தினர்கள் ஒருவருக்கொருவர் உதவுகிறார்கள் என்றும் நான் அறிந்தேன். இறுதியாக ஒரு பெரிய பட்டணத்தில் இருக்கிற நமது கூடுமிடங்கள் ஒன்றிற்கு நாங்கள் வந்து சேர்ந்தோம். ஆனால் பாரமுள்ள இருளில் மூழ்கியிருந்த மக்களை காண்பதற்கு பதிலாக ஒளியை பிரகாசித்துக் கொண்டிருந்த ஒரு மகிழ்ச்சியான மக்களை நாங்கள் கண்டோம். சுவிசேஷத்தில் அவர்கள் உணர்ந்த சந்தோஷம் தொற்றக்கூடியதாயிருந்தது. எங்களுடைய உற்சாகத்தை உயர்த்தியது. எங்கள் மீது அவர்கள் காட்டிய அன்பு தாழ்மை அடைய செய்தது. அவர்களுடைய புன்னகை உண்மையானதாகவும் பரவக்கூடியதாகவுமாயிருந்தது. இந்த கிரகத்தில் சந்தோஷமான மனிதர்களாயிருக்க சாத்தியம் ஏதாவது இருக்கிறதா என அந்த நேரத்தில் நான் வியப்புற்றது எனக்கு நினைவிருக்கிறது. இந்த அன்பான பரிசுத்தவான்கள் பிரச்சனைகளாலும் சோதனைகளாலும் சூழப்பட்டிருந்தாலும் கூட அவர்கள் ஒளியால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். கூட்டம் ஆரம்பித்தது. நான் பேச ஆரம்பித்தேன். உடனேயே கட்டடத்தில் மின்சாரம் நின்று போனது. நாங்கள் முழு இருட்டில் இருந்தோம். கொஞ்ச நேரத்தில் சபையில் யாரையும் என்னால் பார்க்க முடியவில்லை. ஆனால் நமது பரிசுத்தவான்களின் பிரகாசமான அழகான புன்னகைகளை என்னால் பார்க்கவும் உணரவும் முடிந்தது. ஓ, இந்த அற்புதமான மக்களுடன் இருப்பது எவ்வளவு இனிமையானது. ஜெபக்கூட்டத்தில் இருட்டு தொடர்ந்திருந்தது. எனது மனைவின் அருகில் நான் அமர்ந்து மின்சாரம் வர காத்திருந்தோம். நாங்கள் காத்திருந்த போது ஒரு விசேஷமான காரியம் நடந்தது. மறுஸ்தாபித்தத்தின் பாடல்களை சில குரல்கள் பாட ஆரம்பித்தன. பின்னர் மற்றவர்கள் சேர்ந்து கொண்டார்கள். பின்னர் இன்னும் அதிகமானோர் சேர்ந்தார்கள். சீக்கிரத்திலேயே ஒரு இனிமையான கிளர்ச்சியூட்டும் பாடல் குழுவின் குரல்கள் ஜெபக்கூட்டத்தை நிறைவேற்றது. இந்த சபை அங்கத்தினருக்கு துதி பாடல்கள் புத்தகங்கள் அவசியமில்லை. அவர்கள் பாடுகிற ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு வார்த்தையும் அவர்களுக்கு தெரியும். ஒரு பாடலுக்கு பின் மற்றொரு பாடலாக ஆற்றலுடனும் என்னுடைய ஆத்மாயை தொடும் உற்சாகத்துடன் அவர் பாடினார்கள். இறுதியாக மீண்டும் விளக்குகள் எரிய ஆரம்பித்து அறையை ஒளியால் நிரப்பிற்று. ஹாரியற்றும் நானும் ஒருவரையும் பார்த்து கொண்டோம். எங்கள் கண்ணங்கள் கண்ணீரால் நனைந்திருந்தன. மிகுந்த இருளுக்கு மத்தியில் இந்த அழகான அற்புதமான பரிசுத்தவான்கள் இந்த சபை கட்டிடத்தையும் நமது ஆத்மாக்களையும் ஒளியினால் நிரப்பினார்கள். ஹாரியட்டும் நானும் ஒருபோதும் மறக்க முடியாத அது ஒரு ஆழ்ந்த உணர்வுள்ள கன நேரமாயிருந்தது. ஆம், சில நேரங்களில் நமது வாழ்க்கை இருளால் தொடக்கப்பட்டதாக அல்லது மூடப்பட்டதாக தோன்றுகிறது. சில நேரங்களில் நம்மை சுற்றியிருக்கிற இரவு கொடுமையானதாகவும் மனச்சோர்வானதாகவும் பயமுறுத்துவதாகவும் தோன்றும். உங்களில் சிலர் சந்திக்கிற அநேக துக்கங்களுக்காக, வேதனையான தனிமைக்காக, நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் களைப்படைய செய்யும் பயங்களுக்காக எனது இருதயம் துக்குகிறது. ஆயினும் நமது ஜீவிக்கிற நம்பிக்கை கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவில் இருக்கிறது என நான் சாட்சி பகிர்கிறேன். அவர் மெய்யான பரிசுத்தமான தெய்வீக தெளிந்த சிந்தனைக்கு ஆற்றல் மிகு நுழைவாசலாயிருக்கிறார். கிறிஸ்துவின் துணையுடன் இருளால் மேற்கொள்ள முடியாது என நான் சாட்சி அளிக்கிறேன். கிறிஸ்துவின் ஒளியின் மேல் இருள் ஜெயங்கொள்ளாது. ஜீவிக்கருடைய தேவனுடைய குமாரனின் பிரகாசமான ஒளிக்கு முன்பாக இருள் நிற்க முடியாது என நான் சாட்சி பகிர்கிறேன். அவருக்கு உங்களுடைய இருதயத்தை திறக்க உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அழைக்கிறேன். வேத படிப்பு மற்றும் ஜபத்தின் மூலமாக அவரை தேடுங்கள். அவரது சபைக்கு வந்து அவரை பற்றி அவருடைய சுவிசேஷத்தை பற்றி கற்றுக்கொள்ளுங்கள். ஊக்கத்துடன் பங்கேடுங்கள். ஒருவருக்கொருவர் உதவுங்கள். நமது தேவனுடைய மகிழ்ச்சிக்கு ஊழியம் செய்யுங்கள். சகோதர சகோதரிகளே, மிக இருட்டான இரவிற்கும் பின்னும் உங்களுக்குள்ளே எழுகிற உறுதிப்படும் ஒரு சீரான இனிமையான பிரகாசமான விடியற்காலைக்கு உலகத்தின் இரட்சகர் உங்களை நடத்துவார். தேவனின் ஒளியில் நம்பிக்கையை நோக்கி நீங்கள் நடக்கும்போது எவ்வளவேனும் இரவில் இல்லாத ஒரு நேசமுள்ள பரலோக பிதாவின் இரக்கத்தையும் அன்பையும் நன்மையும் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். இதை குறித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் சாட்சி அளிக்கிறேன். ஆமென்.